அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடந்து வரும் வேளையில் இது குறித்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த சேதுராமன் தெரிவித்த கருத்து.
மீத்தேனா இருக்கட்டும், அல்லது குரூடாயிலா இருக்கட்டும், அல்லது வந்து ஷெல் கேஸா இருக்கட்டும், அல்லது டைட் கேஸா இருக்கட்டும், அல்லது ஹைட்ரேட் ஆகட்டும், இதை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஒற்றை அனுமதி இருந்தா போதும்.
இலங்கையின் உள் விவகாரங்களில் வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிப்பது தொடர்பாக சிறிசேன தெரிவித்த கருத்து.
ஆகியவை
கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழியிலம் பரிதி.
கொலை செய்யப்பட்ட ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் போரிஸ் நெப்சாஃபின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் அவர் கொல்லப்பட்ட 2ஆம் ஆண்டு நினைவை அடையாளப்படுத்தும் வகையில் அரியதொரு பேரணியை மத்திய மாஸ்கோவில் நடத்தியுள்ளனர். ரஷ்ய கொடிகளையும் நெப்சாஃபின் படங்களையும் ஏந்தி சென்ற போராட்டக்காரர்கள் புதினுக்கு எதிராகவும் உக்ரைன் போருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். நென்சாஃப் கொல்லப்பட்ட இடம் அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட பாதையாக இல்லாமல் இருந்த போதிலும் கிரெம்ளின் மாளிகைக்கு அருகில் இருக்கும் அந்த இடத்தில் மலர்களை வைக்க பலரும் அங்கு சென்றனர். நென்சாஃப் பிராந்திய ஆளுநராக முன்பு இருந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கிலும் நிட்சுனி நோவ்கோரோட்டிலும் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன.
ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக அரசு படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மேற்கு மூசூலில் உள்ள 2 மாவட்டங்களை மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது. மமூன் மற்றும் தெஹ்ரான் சுற்றுப்பகுதிகளை மீண்டும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ஐஎஸ் தீவிரவாதிகளின் கார் குண்டு தாக்குதல்கள் உள்பட பல கடுமையான எதிர்ப்புகளை படைகள் சமாளித்ததாக ராணுவம் கூறியுள்ளது. கடந்த 2 தினங்களில் மமூன் சுற்றுப்பகுதியிலிருந்து மட்டும் சுமார் 1000 கணக்கான பொதுமக்கள் தப்பியோடியுள்ளதாக ஈராக்கிய தளபதி ஒருவர் கூறியுள்ளார்.
ஈராக்கிலிருந்து ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவுக்குள் நுழையும் எல்லையை கடக்கும் பகுதியில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈராக் ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கும் படைகள் தங்கள் வசமுள்ள குண்டுகள் மற்றும் வெடிப்பொருட்கள் தீர்ந்து கொண்டே இருப்பதாகவும் படுகொலை நிகழ்வதற்கு வாய்ப்பிருப்பதாக அச்சம் தெரிவித்துள்ளதாகவும் மேற்கு மாகாண அன்பாரிலிருந்து வந்த ஒரு செய்தி பிபிசிக்கு கிடைத்துள்ளது. இந்த மோதலில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
ஈரான் அதிபர் ஹசன் ருஹானி இந்த ஆண்டு நடைபெறும் மறுதேர்தலில் போட்டியிடுவார் என்பதற்கான அறிகுறிகள் ஆழமாக தெரியும் நிலையில் ஈரானியர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய புத்தாண்டு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் ஈரானியர்கள் அழுவதற்கு பதிலாக சிரிப்பதற்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று தொலைக்காட்சி நேரலையில் இவ்வாறு உரையாற்றினார். உயர் அந்தஸ்து கொண்ட கடும் போக்குவாதிகளை மறைமுகமாக விமர்சித்த ருஹானி தன்னுடைய அரசாங்கம் வெளியுலகிற்கு ஈரானை திறந்துவிட உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார்.
இந்த வாரத்தில் கடத்தப்பட்ட ஜெர்மனியைச் சேர்ந்த 2 தொல்பொருள் ஆய்வாளர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நைஜீரிய காவல்துறை தெரிவித்துள்ளது. பீட்டர் பெரியூனிக் மற்றும் ஜோகனஸ் புரிங்கர் ஆகிய இருவரும் சனிக்கிழமை இரவு விடுவிக்கப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. நைஜீரியாவின் வடபகுதியில் அமைந்துள்ள கடுனா மாநிலத்தில் ஜென்ஜிலா கிராமத்தில் அமைந்துள்ள தொல்பொருள் ஆய்வு தளத்திலிருந்து புதன்கிழமையன்று அவர்கள் கடத்தப்பட்டனர். அபுஜாவில் உள்ள ஜெர்மனி தூதரகத்தில் அவர்கள் கையளிக்கப்பட்டதாக உள்ளூர் அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
ஆப்கானியர்கள் நிறைய மரங்களை நட வேண்டும் என்று அந்நாட்டின் தாலிபான் அமைப்பின் தலைவரான ஹிபத்துல்லா அகுன்சுதா வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் மற்றும் போராளிகள் ஒன்று அல்லது பல பழம் தரும் மரங்களை அல்லது பழம் தராத மரங்களை பூமியை அழகுபடுத்தும் நோக்கிலும் அல்லாவின் படைப்புகளின் நலனுக்காகவும் நிறைய நட வேண்டும் என்று அறிக்கை ஒன்றின் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். காடுகள் அழிப்பு பிரச்சினையால் ஆப்கானிஸ்தான் கடும் பிரச்சினையை எதிர்கொண்டு வருகிறது. சுற்றுச்சூழல் குறித்து தாலிபான் அமைப்பிடமிருந்து அறிக்கைகள் வருவது மிகவும் அரிதான ஒன்றாகும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதி மக்கள் முன்னெடுத்துள்ள போராட்டத்தில் தமிழகத்தின் மற்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இன்று கலந்து கொண்டனர். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதி கிராம மக்கள் முன்னெடுத்துள்ள தொடர் போராட்டத்தில் திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட தமிழகத்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள், வர்த்தக சங்கங்களின் தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், மாணவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் இன்று ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் பங்கேற்றார்கள். 11வது நாளாக தொடரும் இந்த தொடர் போராட்டத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை முதல் கிராம மக்கள் பந்தல் அமைத்து அதில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திரையுலக பிரமுகர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் காரைக்கால் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்க மாட்டோம் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார்.
விவசாயிகளுக்கு எந்த திட்டம் சரியாக இருக்குமோ அந்த திட்டத்தை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்.
மத்திய அரசு அதற்கு எங்களுக்கு ஒப்புதல் கேட்டால் கண்டிப்பாக எங்களுடைய அரசு அதற்கு ஒப்புதல் அளிக்காது. இது சம்பந்தமாக பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் கடிதம் எழுதி எங்களுடைய மாநிலத்திற்கு அது ஒத்துக்கொள்ளாத விஷயம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கடிதம் எழுதப்போகிறேன். அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பலவீனமாக இருக்கிறது
என்றார் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த திட்டத்திற்கு அவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என கோரப்போவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே இன்று கன்னியாகுமரி அருகே செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு தடை ஏற்படுத்தக்கூடாது என்றும், தீமையை விளைவிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு தமிழகத்தில் திணிக்காது என்றும் குறிப்பிட்டார்.
பல்வேறு அமைப்புகள் இறங்கியிருக்கிறாங்க, அதுக்கு உடன்பட்டாங்கன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கு நஷ்டம், வேண்டான்னு சொன்னால் வேண்டாம். எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டில் திணிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்காது. ஆனால் வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்கணும், வேண்டான்னு சொல்கிறதுக்கு நமக்கு நன்மை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி அவ்வளோதான்
என்றார் பொன் ராதாகிருஷ்ணன். முன்னதாக தமிழகத்தின் காவேரி டெல்டா பகுதியில் மீத்தேன் எடுக்கும் திட்டத்திற்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அத்திட்டத்தை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அரசு கைவிட்டது.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து வரும் இவ்வேளையில் இத்திட்டங்கள் குறித்தும் இத்திட்டத்துக்கும் மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த சேதுராமனிடம் கேட்டேன்.
மையமா வச்சு ஒரு 23,000 மில்லியன் டன் நிலக்கரி, அந்த பழுப்பு நிலக்கரியில் இருக்கக்கூடிய மீத்தேனை எடுக்கிறதுக்கான திட்டம் தான் கடந்த 2009 டெண்டர் விடப்பட்டு 2010 அது வந்து ஜிஎஸ்சிஎல் நிறுவனத்துக்கு வழங்கும். அதுல உள்ள பிரச்சனைகள், பிரதேய பிரச்சனை என்னன்னா, முன்னாருடைய சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி. 500 அடியில் இருந்து 1500 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மீத்தேன் எடுக்கக்கூடிய திட்டத்தை வந்து நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேயே எடுத்தோம். நிலத்தடி நீர் மட்டத்துலதான் இன்னைக்கு வந்து காவேரி பொய்த்து போனா கூட பல்வேறு இடங்கள்ல வந்து அது விவசாயம் நடக்கிறதே வந்து அழுத்த வைக்கின்றது. அல்லது காவேரியோடைய சப்ளைக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கிறது நமக்கு வந்து போரல், இதுக்கு கடுமையான பாதிப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்தோம். ஆரம்பத்துல அது இருக்கு அப்படின்றது உணரப்பட்டு அதன் பிறகு அந்த திட்டம் வந்து மாநில அரசாலே 2013 ஒரு இடைக்கால தடையும், 2015 மாநில அரசே ஒரு நிரந்தர தடையும் விதிச்சு, இந்த அடிப்படையில தொடர்ந்து வந்து கடந்த ஆண்டுல வந்து தர்மேந்திர பிரதான் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து குறிப்பிடும் போது என்ன சொல்லியிருந்தார்னா, மன்னார்குடியில இருக்கக்கூடிய மீத்தேன் திட்டம் கைவிடப்பட்டதுன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டதை நம்ம வரவேற்க. இதுக்கிடையில தான் இந்த மீத்தேன் திட்டம் இதுக்கு சிபிஎம்க்கு தனியா ஒரு பாலிசியை டிராப் பண்ணி அது மூலமா அனுமதிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க சிபிஎம். இந்த கொள்கைகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு கொள்கையை மாத்துறது அப்படின்ற அடிப்படையில 2016 மார்ச்ல மத்திய அரசு கொள்கையை நோட்டிஃபை பண்ணுது. ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோசிவ் லைசன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு பாலிசியை ஹெல்ப் அப்படின்ற பேர்ல கொண்டு வர்றாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வளங்களாச்சு, மீத்தேனா இருக்கட்டும் அல்லது குரூடாயிலா இருக்கட்டும் அல்லது வந்து ஷெல் கேஸா இருக்கட்டும் அல்லது டைட் கேஸா இருக்கட்டும் அல்லது ஹைட்ரேட் ஆகட்டும், இதை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஒற்றை அனுமதி இருந்தா போதும். அந்த அனுமதியை கடந்த ஆண்டுல வழங்கியிருக்காங்க. இதுதான் நம்ம ஒரு ஐயப்பாடா இங்க பாக்கணும்.
அப்படியானால் மீத்தேன் எரிவாயு திட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் அரசின் கொள்கை வரைவு திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டதால் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து வேறு ஒரு வடிவத்தில் உருவெடுத்துள்ளது என்று எண்ணுகிறீர்களா?
இல்ல, ஹைட்ரோ கார்பன் சிஸ்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அது ஒரு பொது பெயராக இன்னைக்கு மாத்திருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் சென்னை கொடுப்பதற்கு தனி லைசன்ஸ் வழங்கப்பட்டது, பிஎல் பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. மீத்தேன் எடுப்பதற்கு சிபிஎம் பாலிசியில சிபிஎம் லைசன்ஸ் தனியா கொடுத்தாங்க, ஷேலுக்கு ஷேல் தனியா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எரி பொருட்கள் எல்லாத்துக்குமே, நிலத்தடி எரிபொருட்கள் எல்லாத்துக்குமே, கனிம பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒற்றை பெயரா இன்னைக்கு மாத்திருக்காங்க ஹைட்ரோ கார்பன். ஏற்கனவே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அனுமதி வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்த சூழல்ல இன்னைக்கு அதை மாத்தி ஒற்றை அனுமதியில இந்த 3 திட்டங்களையும் ஒரே நிறுவனம் பண்ணலாம் அப்படின்ற கொடுத்திருக்கிற அனுமதி தான் இன்றைக்கு நமக்கு நிறைய வந்து அதுல வந்து அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம்.
ஒற்றை அனுமதி தந்துள்ள காரணத்தால் மீத்தேன் எரிவாயு திட்டமே மீண்டும் உருவெடுக்க சாத்தியம் உள்ளதா?
வாய்ப்புகள் இருக்கு. திருப்பி வந்து ஏற்கனவே வந்து நீங்க வந்து ஜிஎஸ்சிஎல் நிறுவனமே இன்னைக்கு வந்து மன்னார்குடியில இருக்க, இப்ப வந்து நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து நிலக்கரி படிமங்கள் கிடையாது, அங்க இருக்கக்கூடியது கச்சா எண்ணெய் தான். கச்சா எண்ணெய்க்கு இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஷேல் எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கிறதா ஓஎன்ஜிசியினுடைய அறிக்கைகள் தெரிவிக்கிறது. ஷேல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஆனா இப்ப என்ன அனுமதி குடுத்திருக்காங்கன்றது ஏற்கனவே என்ன கச்சா எண்ணெய்னா கச்சா எண்ணெய்க்கு அனுமதி நமக்கு தெரியும், பிஎல் பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ். இப்ப ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற ஒத்தை பேர்ல கொடுக்கும்போது இவங்க என்ன திட்டத்தை வேணாலும் செயல்படுத்தலாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
சேதுராமன் அளித்த பேட்டி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு பகுதியில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக செய்தியில் தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து மேலும் அறிய மூத்த பத்திரிகையாளர் சார்லஸ் தற்போது நேரலையில் உள்ளார். சார்லஸ் வணக்கம், இன்று நடந்த விபத்து குறித்து சொல்லுங்க, இதில் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது?
திருச்செந்தூர் மணப்பாடு அருகே இன்று மாலை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையினால திருச்சியிலிருந்து பெல் தொழிலாளர் குடும்பம், அதாவது இரண்டு பேருடைய குடும்பம் வந்து, அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள் வந்து ஒரே உடைய வல்லம், அந்த 30 பேர் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க. சரியாக 4 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள அவருடைய பயணமான துவங்கியிருக்கு. இன்று ஞாயிற்றுக்கிழமையினால அவருடைய பயணம் வந்து கிட்டத்தட்ட வந்து 7.5 நாட்டிக்கல் மைல், அதாவது கடல் மைல் தொலைவில் 7.5 நாட்டிக்கல் மைல், 5.5 கிலோமீட்டர் தூரம் வந்து அவர்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அமாவாசை, கடல் சீற்றம் வந்து தற்பொழுது வந்து அதிகமாக இருக்கு. அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் உள்ளே சுற்றுப்பயணம், அதாவது சுற்றுலா சென்று திரும்பி வரக்கூடிய நிலையில அந்த வல்லமானது விபத்து ஏற்பட்டிருக்கு. எப்படி விபத்து ஏற்பட்டது என்று தெரியவில்லை. அதில் மொத்தம் பயணம் செய்தது 30 பேர், தற்பொழுது வந்து 9 பேரோட உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. சிறிய குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என 9 பேரோட உடல்கள் மீட்கப்பட்டு இப்போ தற்பொழுது மீதம் உள்ள 21 பேருடைய உடல்நிலை, அதாவது அவருடைய தீவிர சிகிச்சைக்காக அவர்கள் அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. திசைன் விலை பகுதியில் உள்ள மருத்துவமனையிலும் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சாத்தான்குளம் போலீசார் வந்து தொடர்ந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க.
இந்த விபத்து நடந்த பகுதியில் வந்து பொதுவா சுற்றுலா படகுகள் எல்லாம் அனுமதிக்கப்படுவது உண்டா, இல்ல இங்க பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் பொதுவா எப்படி இருக்கும்?
குறிப்பாக நீங்கள் கேட்டது போல இன்று வந்து விடுமுறை நாள். அவர்கள் வந்து ஏற்கனவே இது தொடர்பாக, அதாவது இந்த படகை வந்து செலுத்தியவர், அதாவது படகை இயக்கியவர் வந்து இதுவரை யார் என்று தெரியவில்லை. அதற்கான விசாரணை வந்து சாத்தான்குளம் போலீசார் வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. சாத்தான்குளம் போலீசார் வந்து சொல்வது என்னவென்றால், ஒரு படகில் 30 பேரை எதற்காக இந்த சிறு குழந்தைகள், பெண்கள் மற்றும் அனைவரையும் எதற்காக ஏற்றினார்கள் என்று தெரியவில்லை. ஒருபுறம் வந்து இன்னொரு தகவலும் கிடைத்துள்ளது, இந்த படகில் பயணம் மேற்கொள்ளவர்கள் தாங்கள் வந்து உள்ளே சுற்றுப்பயணம், அதாவது சுற்றுலா செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தியதாக ஒரு தகவல் வெளியாகிறது. ஆனால் ஒரு படகில் அந்த சிறிய ரக வள்ளத்தில் வந்து 30 பேரையும் வந்து ஏற்றியுள்ளார்கள். 30 பேரும் ஏற்றியுள்ள நிலையில் அவர்கள் இந்த படகு விபத்தானது நிகழ்ந்துள்ளது.
சரி, இதுல எவ்வளவு பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள், உயிருடன் எவ்வளவு பேர் மீட்கப்பட்டுள்ளனர்?
9 பேர் வந்து இதுவரை வந்து பலியாகியிருக்காங்க. 9 பேருடைய உடல் வந்து அரசு மருத்துவமனையில சவக்கிடங்களை வைக்கப்பட்டுள்ளது. மீதம் உள்ள 21 பேருடைய அந்த அவர்களுடைய தீவிர சிகிச்சைக்காக, அதாவது மீட்கப்பட்டுள்ள 14 பேர் வந்து திசைன் விலை பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை, மற்றும் மீதமுள்ளவர்கள் 2 கட்டமாக வந்து இவர்களுடைய மற்றவர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க.
சரி, நன்றி சார்லஸ், தங்கள் தகவல் அளித்ததுக்கு மிக்க நன்றி. பத்திரிகையாளர் சார்லஸ் அளித்த நேரலை செய்தி அது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் உள் விவகாரங்களில் வெளிநாட்டு நீதிபதிகளை தான் அனுமதிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா கூறியுள்ளார். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் நடைபெறுகின்ற நீதிமன்ற விசாரணைக்காக சர்வதேச நீதிபதிகளை அழைப்பது தொடர்பாக எழுந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதில் அரசாங்கம் வெற்றி கண்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புலனர்வையில் புதிய நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கான வேலைகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய வேளை இதனை அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், உள்நாட்டில் நடைபெறுகின்ற விசாரணைக்காக வெளிநாட்டு நீதிபதிகளை அழைக்க தாம் ஒருபோதும் தயார் இல்லை என்றும் அவர் கூறுகின்றார்.
விதேசிய இலங்கைக்கு
வருகை தந்த அரச தலைவர்களுக்கும் இதனை நான் தெரிவித்துள்ளேன். ஐநா செயலாளர் நாயகம், மனித உரிமைகள் ஆணையாளர் மற்றும் பிரபலமான நாட்டு தலைவர்களுக்கும் இது தொடர்பாக கூறியிருக்கின்றேன் என்றார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. உள்நாட்டில் நீதித்துறை பக்க சார்பின்றி சுதந்திரமாக செயல்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
விதேசிய விநிஷ்டகாரர்கள்
வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிக்கக்கூடிய நிலை நாட்டில் இல்லை. இலங்கையில் நடைபெறும் விசாரணைக்கு வெளிநாட்டு நீதிபதிகளை பங்கேற்க வைப்பதற்கு சட்டத்திலும் இடமில்லை. அப்படியொன்றை செய்வது என்றால் அரசியலமைப்பை மாற்ற வேண்டி ஏற்படும். அது மட்டுமல்ல, உள்நாட்டு நீதிமன்றம் மற்றும் நீதிபதிகள் தொடர்பாக அரசாங்கம் என்ற வகையில் நம்பிக்கை உள்ளது. நீதிபதிகளின் அறிவு, திறமை மற்றும் அனுபவம் தொடர்பாகவும் நம்பிக்கை வைக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன.
உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.